கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 10:11 வசனம். ஒன்று கொரிந்தியர் 10:11 வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்பதை. சர்வல்லமய மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, நாங்கள் இந்த காலை வேளையிலும் நீ எழுதி தந்த உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தையும் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்கும்படியாய் கர்த்தர் தாமே இந்த வேளையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு எச்சரிப்பை குறித்ததான ஒரு செய்தியை அவர் அங்கு கொடுக்கின்றதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எச்சரிப்பை இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய சபைக்கு அவர் அங்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றது. அவை தேவன் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை எச்சரிப்பை கொடுத்து தனது வழிகளிலே நடத்துபவராகவே அவர் எப்பொழுதும் செயற்பட்டு வந்தவராக தேவன் இருக்கின்றார். அவை இங்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாய் தேவன் தெரிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிவு செய்யப்பட்ட சகல ஜனங்களும் அந்த மகிமையை அடையும் வரையும் தேவன் அவர்களுக்கு ஏதோ பல வழிகளிலே வித்தியாசமான முறைகளிலே அவர்களை எச்சரித்து நடத்தி கொண்டு வருகின்றது வந்தார் என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அதே வேளையிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை எச்சரித்து நடத்துகின்றது அவருடைய பக்கத்திலே அது இருந்தாலும் அவை இங்கு தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அவருடைய எச்சரிப்பை கேட்டு நடந்து கொள்ள முடியும். அவை இங்கு தேவனுடைய எச்சரிப்பு தேவ பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு அது ஒரு நச்சரிப்பு. அவை இங்கு தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு அது எந்த ஒரு விதத்திலும் அது ஒரு ஆசீர்வாதமான எச்சரிப்பாக அது ஒரு பொழுதும் இருந்ததில்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியருக்கு 1 கொரிந்து சபைக்கு அவர் இந்த அதிகாரத்திலே தெளிவாக எழுதியிருக்கின்றார். ஆகவே அருமையாக நாங்கள் இன்று சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய எங்களை எந்தெந்த வழிகளிலே அவர் எங்களை எச்சரிக்கின்றவராக அல்லது எப்படியாக அவர் எங்களை எச்சரிக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே நாங்கள் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அவை அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக இங்கே தேவனுடைய பிள்ளைகளை அவர் எச்சரிக்கின்ற முதலாவது காரியம் என்னவென்றால், அவர் நேரடியாக அவருடைய வார்த்தையின் மூலமாய். இங்கு மனிதன் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமானவனாகவே அவன் இருந்து வந்தான். தேவன் ஆதியிலே மனிதனை படைத்தார், அவன் நல்லதென்று கண்டார், அவனிடத்தில் எந்தொரு பாவம் அவனிடத்தில் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் தேவன் அவனை எச்சரித்தார், நீ இந்த கனி என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். ஆனாலும் அவன் என்ன செய்தான், சாத்தானான் அவன் அந்த எச்சரிப்பை அவன் ஒரு நச்சரிப்பாக ஆதாமிற்கு காட்டி பாவத்திலே விழ செய்து தேவ மகிமையை அவன் அங்கு உடைத்தவனாக. ஆகவே அருமையானவர்களே, அந்த வேளையிலே தேவன் என்ன செய்கிறார், ஆதாமிற்கு நேரடியாய் வந்து நேரடியாக அவருடைய வார்த்தையினாலே எச்சரிப்பை கொடுத்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்க அறிந்திருக்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் நேரடியாக எச்சரிப்புகளை, இந்த காரியங்களை செய்யுங்கள், செய்ய வேண்டாம், இதனாலே வருகின்ற ஆபத்து என்ன, இதனாலே வருகின்ற விளைவு என்ன, இதனாலே வருகின்ற ஆசீர்வாதம் என்ன என்பதை எல்லாம் தேவன் அங்கே ஒவ்வொன்றாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்தார் என்பதை நாங்கள் தெளிவாக காணுகின்றோம். ஆகவே இங்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேரடியாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கின்றதை நாங்கள் அந்த வார்த்தையிலேயே காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எபேசியர் 5:6 இந்த எபேசு சபையை அவர் நேரடியாக தன்னுடைய எழுத்தின் மூலமாக எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். இங்கு சிதறப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பேதுரு தன்னுடைய 2 நிருபத்தில் எழுதுகின்ற வேளையிலே, 3:17 எழுதுகின்ற வேளையிலே அவர் அங்கு எச்சரிக்கின்றவராக இருக்கிறார் நேரடியாக. ஆவியர்மியானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேரடியாக தன்னுடைய வார்த்தையில் இருந்து எச்சரிப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய வார்த்தையில் இருந்து என்று யோசிக்கின்ற வேளையிலே அவர் இரவிலே வந்து தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை போல அல்லது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை போல நேரடியாக அல்லாமல் அவர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கின்ற இந்த ஜீவனுடைய அவருடைய அதிகாரமுடைய பிழையாக்க முடியாத என்றும் எக்காலத்திலும் அது எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கத்தக்க இந்த தேவனுடைய வார்த்தையில் இருந்து அவர் நேரடியாக எங்களுக்கு எச்சரிப்புகளை விடுகின்ற தேவனாக இருக்கின்றார். என்னுடைய பிரசங்கங்கள் மூலமாக, வேத படிப்புகள் மூலமாக, நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் ஊடாக இங்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நேரடியாக எச்சரிப்புகளை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆக அருமையானவர்களே, நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரும் இந்த எச்சரிப்புகளை கேட்டு நாங்கள் தேவனுடைய வழியிலே வந்து அவருடைய மகிமையிலே வெட்கப்படக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த எச்சரிப்பை கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை பவுல் இங்கு எழுதுகின்றார். பாருங்கள், எப்படி என்றால் இது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, ஆகவே இங்கு உலகத்திலே முடிவிலே இருக்கின்ற நாங்கள் இங்கு தேவ எச்சரிப்பை, நேரடியாக வருகின்ற தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு நாங்கள் கவனமாக தேவனுடைய வழிகளிலே நிற்க வேண்டும். ஏனெனில் அவருடைய வருகையிலே நாங்கள் இல்லாதவர்களாக போய்விடுவோம். அருமையாளர்கள், அதாவது நாங்கள் மனதிலே வைத்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நேரடியாக வருகின்ற அவருடைய எச்சரிப்புகளை நாங்கள் நச்சரிப்பாக எண்ணாமல் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அதற்கு பூரண விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு முறுமுறுப்பில்லாமல் கீழ்ப்படுகின்ற வேளையிலே தேவன் சொல்கிறார், தன்னுடைய வருகையிலே நீங்கள் உயர்த்தப்பட்டவராய் மகிமைக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். 2வதாக இங்கு தேவன் எங்களுக்கு காட்டுகின்ற வழி என்னவென்றால், கடந்த கால வரலாற்றின் ஊடாக தேவன் எங்களை எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். அவை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எச்சரிப்பை பற்றி தன்னுடைய சபைக்கு எழுதுகின்ற வேளையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம் என்னவென்றால், இங்கே இஸ்ரவேலர்களை தேவன் அவை இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றை பற்றி இங்கு சொல்லுகின்றார். இங்கே 10வது அதிகாரத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்திலே தேவனுடைய வழி நடத்தலிலே அவர்கள் செய்த காரியங்களை, அங்கு நடந்த காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு நினைவு படுத்துகின்றார். ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் அப்படி இருங்கள் இப்படி இருங்கள் என்று அவர் நேரடியான ஒரு எச்சரிப்பை மட்டும் அவர் சொன்னவராக அல்லாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றில் இருந்து காரியங்களை எடுத்து உரைக்கின்றவராக இருக்கின்றார். அவை இங்கே பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்களை சுட்டி காட்டி அங்கு தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கின்றார். அவை இங்கே பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்களை சுட்டி காட்டி இங்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அங்கு தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதை குறித்து அவர் அங்கு சுட்டி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமில்லை, எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கங்களிலே அவர் இந்த பழைய பாட்டு சம்பவங்களை நினைவுபடுத்தாமல் விட்டதே இல்லை. நோவாவை நினைத்து பாருங்கள், நோவாவின் காலத்தில் நடந்தவை நினைத்து பாருங்கள், அவர் சர்தகாரிய சோதோம் குமாராவை நினைத்து பாருங்கள், லோத்தினுடைய மனைவியை நினைத்து பாருங்கள், தாவீது நடந்த காரியத்தை நினைத்து பாருங்கள், அவன் அவ்விடத்திற்கு மகிமையிலே ஏற்கப்பட்டான் என்பதையும், தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை தாவீதோடு செய்து கொண்டதை நிறைவேற்றினார் என்பதையும். பழைய பாட்டிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு எச்சரித்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், வரலாறிலே இருந்து தேவன் எங்களுக்கு என்னத்தை எச்சரிக்கின்றான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று பின்னாக நோக்கி பார்த்தால் தேவன் எங்களை எச்சரித்த அநேக காரியங்கள் எங்களால் உணரக்கூடியதாக இருக்கு. அவை இங்கே தேவன் வரலாற்று ரீதியிலே அவர் என்னத்தை செய்தார், இந்த தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் அந்த சொற்களை நேரடியாக சொல்லியும் கேளாதவர்களை தேவன் அந்த இடத்திலே தண்டித்ததை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அதை அவர்களைத்தான் பார்க்கின்றோமே தவிர அதை எங்களை அந்த இடத்திலே வைத்து பார்ப்போம். நாங்கள் எவ்வளவுக்கு முரணானவர்களாக, நாங்கள் எவ்வளவுக்கு முரட்டாட்டம் உள்ளவர்களாக, நாங்கள் எவ்வளவுக்கு முறுமுறுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வழிக்கு யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அருமையானவர்களே, தேவன் இந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு எச்சரிக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் தேவனுடைய இந்த நேரடியாக அவர் தருகின்ற இந்த வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு அமைவாக நாங்கள் பொல்லாங்கை விட்டு விலகி நாங்கள் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே வருகின்ற அநேக சோதனைகளையும் எதிர்த்து போராடி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே எப்படியாய் தேவன் அவர்களை வரவழைக்க பண்ணினாரோ அதே போல எங்களையும் அவர் வரவழைக்க பண்ணுவதற்காக வரலாற்றில் இருந்து எங்களுக்கு அநேக காரியங்களை தேவன் எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்றிலே தேவன் செய்த இந்த வரலாற்று காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவன் இதனூடாக என்னையும் உங்களையும் எப்படியாக எச்சரிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கு மோசே பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் அல்ல, இங்கு சீர்திருத்த காலம் சீர்திருத்தத்திற்கு பிந்தினத காலம். இந்த காலங்களில் எல்லாம் தேவன் எப்படியாக தன்னுடைய சபையையும் தன்னுடைய வார்த்தையையும் தன்னுடைய கோட்பாடுகளை எப்படியாக பாதுகாத்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவன் இப்படியாக வரலாற்றினூடாக எங்களை எச்சரிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பூரண கீழ்ப்படிவோடு அதை நச்சரிப்பாக எண்ணாமல் எச்சரிப்பாக எடுத்து தேவனுடைய வழிகளிலே நாங்கள் வாழுகின்றவர்களாக, இந்த சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டு நாங்கள் அதை எங்களுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவனங்களுக்கு மறுபடியும் இந்த சபைக்கு எச்சரிப்பை விடுகின்றார். மூன்றாவது காரியம் தேவனங்களை எச்சரிக்கின்ற காரியம் என்னவென்றால், அதிகாரத்திலும் அன்பிலும் உள்ளவர்களால் தேவனங்களுக்கு எச்சரிப்பை விடுகின்றார். அவை இந்த தேவன் அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் அவர் எழுப்புகின்றவர். தேவன் ஒருவர் அவர்களுடைய சித்தத்திற்கு அமைவாக ஒருவனை எழுப்புகின்றார், ஒரு சித்தத்திற்கு உருவாக ஒருவனை தாழ்த்துகின்றார். அதை நாங்கள் கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு எவருக்குமே என்ன இல்லை, எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அவர் இப்படியாக தேவன் இந்த அதிகாரங்களை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்களை தன்னுடைய வழிகளிலே நடத்துவதற்கான ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். ஒன்றுமில்லை, இங்கு நாட்டு தலைவர்களை தேவன் ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அது தன்னுடைய வழிகளிலே அவர்கள் நடத்தப்பட வேண்டும், ஆனால் அவர்கள் நடத்துவதில்லை. இங்கு சபைகளிலே தேவன் மூப்பர்களை போதர்களை ஏற்படுத்துகின்றதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்காக. அவை தேவன் குடும்பங்களிலே தலைவர்களை தலைவிகளை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், குடும்பங்களை நடத்துவதற்காக. அவை இந்த அதிகாரங்களை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நோக்கங்களில் ஒன்று என்னவென்றால், இந்த அதிகாரத்தின் ஊடாகவே இந்த எச்சரிப்பானது போகின்ற வேளையிலே அது செல்லுபடியானதாக இருக்கும். இந்த ரோட்டிலே நாங்கள் 70 கிலோமீட்டர் வேகத்திலே செல்ல வேண்டும் என்று நானும் நீங்களும் ஒரு வெள்ளை தகரத்திலே அடித்து ஒட்டினால் அதை
அது ஒரு வகையிலும் அது என்ன இல்லை, செல்லுபடியாக அது என்ற நாங்கள் அதிகாரத்தோடு நாங்கள் இதை செய்யவில்லை. ஆகவே நாங்கள் எதை நாங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக என்று சொன்னார் அருமையானவர்களே, அதன் அர்த்தம் என்னவென்றால் இங்கே தேவன் இந்த அதிகாரங்களை ஏற்படுத்தி அவர்களை எச்சரித்து தன்னுடைய வழிகளிலே நடத்துவதற்காகவே அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். வேற ஒன்றும் இல்லை. அவை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பார்க்கின்ற போல தேவன் மோசேயை அங்கு என்ன செய்ய அதிகாரியாக, அவை மோசேயை அதிகாரியாக வைத்து தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை வழிநடத்திக் கொண்டு அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார் என்னவென்றால் அங்கே தேவன் அவர்களை அழிக்கின்றார். இங்கே நீங்கள் யாத்திராகமம் 19:12-21 பார்த்தால் அங்கு தேவன் மோசேயை கொண்டு எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே அது மட்டுமல்ல அருமையானவர்களை, அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பை கேட்டர் ஏதோ ஒரு வழியிலே அவர் நேரடியாக ஒரு மனுஷனின் ஊடாக அதை செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் இந்த அதிகாரத்தின் ஊடாக தேவன் எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கின்ற போது நான் அதிகாரத்தோடு எச்சரிக்கின்றான். அவை அதிகாரத்திற்கு வெளியாக எச்சரிப்பில்லை. ஆகவே இந்த எச்சரிப்பினுடைய அர்த்தம் தேவன் ஒரு மனுஷனை ஏதோ ஒரு சித்தத்திற்காக அவர் எழுப்பி அதனூடாக அந்த எச்சரிப்பை கொடுக்கின்ற வேளையிலே நானும் நீங்களும் அந்த எச்சரிப்புக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்பதனால் நாங்கள் தேவனுடைய எச்சரிப்புக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய அன்பானவர்கள் சில வேளைகள் எங்களை எச்சரிப்பார்கள். அவை ஒரு போதகர் அங்கு முன்வைத்த காரியம் என்னவென்றால் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு எச்சரிப்பு கருவி என்னவென்றால் உங்களுடைய மனைவியும், உங்களுடைய மனைவிக்கு பக்கத்திலே நீங்களுமாய் இருக்க வேண்டும். அவர் சொல்வதிலே நிறைய உண்மை இருக்கின்றது. சில காரியங்களிலே கவலையீனமான பகுதிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அவை இந்த கவலையீனமான காரியங்களிலே தேவன் இங்கு கணவனையோ மனைவியோ கொண்டு அதை எங்களுக்கு அநேக வகையில் எச்சரிப்புகளை கொடுத்திருக்கின்றவராக இருக்கின்றோம். ஏனென்றால் அருமையாளர்கள் இதை நாங்கள் சொல்லுகிறேன் என்றால் அன்புள்ளவர்கள் என்று இங்கு கணவனும் மனைவியும் அன்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அவை மனைவியிலும் பார்க்க என்னிலே ஒருவரும் அன்பாக இருக்க முடியாது, அல்லது கணவனிலும் பார்க்க மனைவியிலே அன்பாக ஒருவரும் இருக்க முடியாது அப்படி சொன்னால் அது போய். அவை இந்த அன்பு என்ன செய்யும் என்றால் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கும். ஆகவே அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவை இந்த போது சொல்லுகின்ற சொல்கிறார் என்றால் விசேஷமாய் ஆண்களுக்கு, ஆண்களுடைய அநேக காரியங்களுக்கு, ஆண்களுடைய சில வேலைகளில் அவர்களுடைய அநேக அறியாமைகளுக்கு இந்த வார்னிங் எல்லாம் சொல்லுவார்கள். என்னவென்றால் இந்த எச்சரிப்பினுடைய அபாய மணி மனைவி அடிப்பார், அதற்கும் கவனமாக செவி கொடுத்து வாழ்வதனால் எச்சரிப்புகளுக்கு நாங்கள் தப்பி நடக்க முடியும் என்பதை அந்த போதகர் சொன்னது கூட என்னுடைய வாழ்க்கையிலும் அது மிக மிக முக்கியமானதன்று. அருமையானவர்களே, ஆண்களே, நாங்கள் ஆண்கள் வீட்டு தலைவர்கள் சிங்கங்கள் என்று நாங்கள் எங்களை பெருமை பாராட்டி கொள்ளாமல் மனைவி அடிக்கின்ற எச்சரிப்பு மணிக்கு நாங்கள் கவனத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது அன்பாக அடிக்கப்படுகின்ற மணி, உங்களிலே எரிச்சல்களோடு கோபங்களோடு அடிக்கப்படுகின்ற மணி அல்ல. யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விட்ட தவறுகள், நாங்கள் விட்ட பலவீனங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய மூடத்தன்மைகளுக்கெல்லாம் அந்த மணி அடித்ததா அடிக்கவில்லையா? தேவன் அடித்திருப்பார் தன்னுடைய பிள்ளையாக இருந்தார். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே அதிகாரத்திலே உள்ளவர்களுடைய அபாய மணிக்கும் அன்பானவருடைய அபாய மணிக்கும் நாங்கள் எப்பொழுதும் செவியை சாய்த்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதை நச்சரிப்பாக நாமல் எச்சரிப்பாக நீ வாழுகின்ற வேளையிலே தேவனுடைய அநேக கோபங்களுக்கும் தேவனுடைய அநேக பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முடிவை கண்டுகொள்ள முடியும். அருமையாளர்களை, நாங்கள் தேவனுக்கு முன்பாக நான் நீங்களும் என்னையும் உங்களை ஆராய்ந்து பார்த்து பிள்ளைகள் இந்த அதிகாரம் பெற்றார்களுடைய, அவை பெற்றார்கள் உங்களுக்கு உங்களிலும் பெற்றார்களிலும் பார்க்க அன்பு ஒருவனாலும் உங்களை செலுத்த முடியாது. அவை பெற்றார்கள் அடிக்கின்ற அபாய மணிக்கு செவியை எப்பொழுதும் சாயுங்கள். பெற்றார்களே, வளர்ந்தவர்களே, தேவன் அடிக்கின்ற அதிகாரங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த அதிகாரங்களுக்கு செவியை சாயுங்கள் அபாய மணிக்கு. அப்படி ஒவ்வொருவரும் அதிகாரங்களுக்கும் அன்புக்கும் உட்பட்டவர்களாக இந்த அபாய எச்சரிக்கையை கேட்டு நாங்கள் சரியான வழியிலே வருகின்ற வேளையிலே நாங்கள் தேவனுக்கு மகிமையாய் வாழுகின்றது மிக உறுதிப்பட்டது. ஒன்று ஆகவே நாங்கள் தாழ்மைப்பட்டு இந்த காரியங்களை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாலாவது காரியம், தேவனங்கள் எச்சரிக்கின்ற விதம் எப்படி என்றால், எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற சிற்றையிலும் தண்டனையினும் ஊடாக தேவன் எங்களை எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் சுற்றி இருக்கின்ற எங்களுடைய ஜனங்கள், நாங்கள் ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறோம். காட்டுகளுக்குள்ளே மிருகங்களோடு நாங்கள் வாழுகின்றவர்கள் அல்ல, நாங்கள் ஜனங்களோடு நாங்கள் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். வேலை ஸ்தலத்திலே ஜனங்களோடு வாழுகின்றோம், பாடசாலைகளிலே ஜனங்களோடு வாழுகின்றோம், சமுதாயத்திலே ஜனங்களோடு வாழுகின்றோம், நாங்கள் ஜனங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் தேவன் ஏதோ ஒரு வகையிலே சிச்சையையும் தண்டனையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிச்சையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையிலும் இருந்து தேவன் எங்களை எச்சரிக்கின்றார். இதைத்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். பாருங்கள், அங்கு தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த அந்த ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் கொடுத்த காரியம் என்னவென்றால், பாருங்கள், அவர்கள் முறுமுறுத்து அழிந்து போனார்களே, ஆனால் முறுமுறுக்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றார்களே. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இங்கே முறுமுறுக்காமல் இருங்கள். ஆகவே தரமையாவை நாங்கள் இங்கே பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கே தேவன் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற சுற்றிப்பும் தண்டனையும் அது எங்களை அது எச்சரிக்கின்றதாக இருக்கு. அவை தேவன் ஒரு எச்சரிப்பையும் சுற்றிப்பையும் அவர் எங்களுடைய சமூகத்திலே, குடும்பங்களிலே, சபைகளிலே அவர் கொடுக்கின்ற வேளையிலே நாங்கள் அங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எனக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நாங்கள் குறையாக பார்க்கின்றதோ குறை கூறுகின்றதோ அல்ல அதனுடைய நோக்கம். எங்களுக்கு இருக்கின்ற எச்சரிப்பு இன்னவருடைய வாழ்விலே அவருடைய எச்சரிப்பு. நாங்கள் சொல்லுவோம், நடந்து போகும் நடந்து போய்க்கலே, ஒரு ஆள் இதிலே தடக்கி விழுந்தால் நாங்கள் பின்னுக்கு போறார் பார்த்துடைய, அவர் தடக்கினவர், ஆகவே நாங்கள் இதில் தடக்காமல் போகினர், அவருடைய தடக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கின்ற. ஆகவே அருமையானவர்களே, தேவன் இங்கு சொல்லுகின்ற ஊழியர் கூட அவர் அதையே அங்கு முன்வைத்தவராக இருக்கின்றார். அவர்களிலே சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும். அவர்களிலே சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும். அவர்களிலே சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும். வெரி கிளியர். என்ன, மற்றவர்களுக்கு நடந்த மற்றவர்களுடைய சமூகத்திலே பாணுகின்ற வகையிலே தேவன் எச்சரிப்பை சிற்சிப்பை கொடுத்திருக்கின்றது. அருமையானே, அது என்னுடைய உங்களுடைய வாழ்விலும் அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றியுடையவர்களாகவும் இருந்து நாங்கள் அதிலே கவனப்படுத்தப்பட வேண்டும். அந்த எச்சரிப்பின் மணியை அருமையானே நாங்கள் தெளிவாக கண்டு அதிலே ஞானத்தோடு செயற்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு கேட்டுக்கிறேன். இங்கு ஐந்தாவது காரியவன் எப்படியாக எங்களை எச்சரிக்கிறார் என்றால், அவர் இங்கு இயற்கை அனர்த்தங்களினால் எங்களை அவர் எச்சரிக்கின்றவராக இருக்கின்றார். எங்கே பூமியிலே என்ன நடந்ததோ, என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ, என்ன நடக்க போகின்றதோ, அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுடைய ஏகாதிபத்தியத்தின் வல்லமையின் ஊடாகவே அது நடைபெறுகின்றது. அது தற்செயலாக எதுவுமே நடைபெறுகின்றது அல்ல, அல்லது விஞ்ஞான குளறுபடிகளாலே அது நடைபெறுகின்றது ஒன்று அல்ல. மாறாக தேவனுடைய சகல அதிகாரத்தின் ஊடாகவே இங்கு இயற்கையாக நடக்கின்ற அனர்த்தங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆகவே அது எங்களுக்கு சொல்லித் தருகின்ற காரியம் என்னவென்றால், நீ தேவனை பார். ஏனென்றால் தேவன் இரண்டாவதாக வரு போகின்றாருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இயற்கை அனர்த்தங்களை எல்லாம் கேட்கும் பொழுது நீ எச்சரிப்பாக இரு, உன்னுடைய வழிகளை நீ ஆராய்ந்து பார். கஜா புயல் வருகின்றது, அடிக்கின்றது, சேதப்படுத்துகின்றது என்றெல்லாம் நாங்கள் கடைத்திருக்கின்றோம். இங்கே அனர்த்த முகாமைத்துவ வாலிபர்கள் கூட ஆயத்தமாக இருந்தார்கள் இந்த மீட்பு பணியை செய்வதற்கு. அருமையானவர்களே, செய்யப்பட வேண்டியது ஒன்று, இயற்கை அனர்த்தங்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமைகளிலே ஒன்று. அந்த இயற்கை அனர்த்தம் நடைபெற்றால் அதிலும் பார்க்க மேலான கடமை நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் ஆராய்ந்து பார்க்க. ஆகவே இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே ஒரு கோபுரம் விழுந்தது, ஓடி வருகிறார், அவர்கள் செய்த பாவமோ சொல்ல நிப்பாட்டு நீ மனம் தரும். அது உனக்கு எச்சரிக்கை, அது உனக்கு எச்சரிக்கை. ஆகவே இயற்கையாலே நடக்கப்பட்ட இரண்டாவது வருகை குறித்து சொல்லுகின்ற போலே கூட ஆண்டவராகிய தேவன் இங்கு அநேக அனர்த்தத்தை பற்றி சொல்கின்றார். போர்கள் நடக்கும், சண்டைகள் நடக்கும், இங்கு அநேக காரியம் நடக்கும், முடி முழங்கும், தேசம் நடுங்கும், அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருக்கின்றார். அதனுடைய அறிகுறி என்னவென்றால் தேவனுடைய இரண்டாவது வருகை காலம் சமீபித்து இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆறாவதும் இறுதியுமான காரியம், தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுமதிக்கப்படும் பாடுகளின் ஊடாக தேவனங்களை எச்சரிக்கின்றார். தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பாடுகள். அருமையானவர்கள், எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதமான பாடுகளை நாங்கள் சந்திக்கின்றோம். நான் சந்திக்கின்ற பாடுகள் நீங்கள் சந்திப்பதில்லை, சில பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கின்ற பாடுகளை நான் சந்திக்கின்றதில்லை. ஆகவே எங்கள் ஒவ்வொருவருடைய பாடுகளும் அது வித்தியாசமான பாடுகளாகவே இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய பாடுகளை பார்க்கின்ற வேலை அருமையானவர்களே, நோய்களாலே நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், பண கஷ்டங்களினாலே நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், மன உளைச்சல்களாலே நாங்கள் பாடுகளை படுகின்றோம். இங்கு கல்வி வசதிகள் இல்லாத, வேலை வாய்ப்புகள் இல்லாத வகையில் நாங்கள் அநேக வகையில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாடுகளை படுகின்றோம். அவை இந்த பாடுகளை படுகின்ற வேளையில் கூட தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில எச்சரிக்கின்றார். சொல்லுவார்கள், வெளி காயம் இல்லாமல் வருகின்ற உள் குத்தண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது பயங்கரமா நோகுமான வெளியால தெரியா சொல்லுவார்கள், ஊம குத்தன்னு சொல்லுவார்கள். எங்களுடைய பாசையிலே அவை இந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, இங்கே அநேக ஊமை குத்துகளை எங்களுடைய வாழ்க்கையிலே போடுவான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். சில வேளைகளிலே அது வெளியாலே தெரியாமல் அநேகமாக இருக்கலாம், அவங்களுடைய இருதயத்திலே தெரியும். எங்களுக்கு எவ்வளவுக்கு நோவு, எவ்வளவுக்கு அதனுடைய வேதனை என்பதை அது என்னை மட்டும் தவிர, எங்களை ஒவ்வொருவரையும் மட்டும் தவிர, அதனால எவராலும் அதை உணரவும் முடியாது, எவராலும் அதை வர்ணிக்கவும் முடியாது, எவராலும் அதை புரிந்து கொள்ளவும் முடியாத அளவுக்கு வேதனை. ஏன் இந்த வேதனை எங்களுக்கு அனுமதிக்கின்றார்? ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கிறார் அவர் எங்களை? அவ இந்த காரியங்கள் எல்லாவற்றின் ஊடாக அருமையானவர்களே, தேவன் நேரடியாக தன்னுடைய வார்த்தையை கொண்டு, கடந்த கால வரலாற்றை கொண்டு, அதிகாரத்திலும் அன்பிலும் உள்ளவர்களை கொண்டு, எங்களை சுற்றி இருக்கின்றவர்களை கொடுக்கின்ற தண்டனையை கொண்டு, சிற்றிப்பை கொண்டு, இயற்கை அனர்த்தங்களை கொண்டு தேவன் என்ன செய்கிறார் என்றால், எங்களுடைய இருதயத்திற்கு அந்த வேதனை அவர் ஏற்படுத்தி அதை கண்டு நொந்து, நாங்கள் இந்த எச்சரிப்புக்கு செவி கொடுத்து தேவனுடைய பாதையிலே வர வேண்டும் என்பதற்காய் தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கின்றவராய் இருக்கின்றார் இந்த பாடுகளை. ஏனென்றால் அதுவும் எங்களுடைய வாழ்வில் வருகின்ற எச்சரிப்பு. உங்களுடைய வாழ்வில் அருமையானவர்களே, பாடுகளும் இருதயத்திலே நோவுகளும் இருதயத்திலே உடைவுகளும் இருதயத்திலே வேதனைகளும் இல்லை என்றால் தேவன் உங்களை என்ன செய்யவில்லை, எச்சரிக்கவில்லை. ஆகவே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவருடைய எச்சரிப்பு அருமையானவர்களே, தனிப்பட்ட வாழ்வில் அதன் எச்சரிப்பாக ஒரு பொழுதும் நீங்கள் எண்ணி விடாதீர்கள். தேவன் தன்னுடைய எச்சரிப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு சபை மூலமாக கொடுக்கின்ற கர்த்தர், விசேஷித்த விதத்திலே. ஆகவே அப்படியாக தேவன் கொடுக்கின்ற அந்த எச்சரிப்பு, தன்னுடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கின்ற எச்சரிப்புகள் அதுங்களுக்கு காலத்துக்கு ஒவ்வாது, அதங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு அது நடைமுறைக்கு சரிவராது, சாத்தியப்படாது என்று சொல்லி அருமையானவர்களே, அவருடைய எச்சரிப்புகளுக்கு நீங்கள் கவலையினமாக இருக்காதீர்கள். தேவன் ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறார் என்றால் அதுங்களாலே செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர் அதை பார்த்து கொண்டும் இருக்கின்றார். அதங்களாலே அதனாலே வருகின்ற சகல விளைவுகளையும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அருமையானவர்களே, தேவன் தருகின்ற எச்சரிப்புகளுக்கு, எச்சரிப்பினுடைய மணியை எங்களுடைய காதுகளிலே கேட்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் தேவனிலே அன்பும், எச்சரிப்பை தந்தவரிடத்திலே பாசமும் மரியாதையும் கனமும் கொண்டவர்களாய் நாங்கள் தேவனுக்கு முன்பாய் நாங்கள் எச்சரிக்கப்பட்டு அவருடைய வழியிலும் அவருடைய பாதையிலும் போக தேவன் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அருமையானவர்களே, தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்காமல் போனவர்களுடைய சகல நிலைமைகளையும் கர்த்தர் வேதத்திலே எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். தேவன் திரும்ப திரும்ப எச்சரிப்பை கொடுத்தும் 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 கேளாத ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே சபைக்கு எழுதுகிறார். என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலும் தேவன் தருகின்ற எச்சரிப்பு என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகின்ற, கர்த்தர் வெளிப்படுத்தின, கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்த, எங்களுக்கு சொல்லப்படுகின்ற சகல எச்சரிப்புகளுக்கும் நாங்கள் நச்சரிப்பாக நாமல் அதற்கு அன்போடும் தாழ்மையோடும் வெறுப்பத்தோடும் நன்றியோடும், எங்களிடத்தில் இல்லை அந்த நன்றி, அந்த நன்றியோடு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுகின்ற வேளையிலே தேவனுடைய மகிமையிலே எச்சரிக்கப்பட்ட நாங்கள் மகிமையிலே ஏறெடுக்கப்படுகின்றவர்களாக இருப்போம் என்பதை தேவன் எங்களுக்கு கேட்டுத் தருகின்றார் என்பதை தேவன் தாமே இந்த சிந்தனைகளை எங்கள் இறுதி எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.